இப்போது இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய அவசர அவசியம் என்ன?
இப்போது நாங்க நடத்த இருக்கிற மாநாடு சிறுகொழிப்பு அப்படிங்கிற தலைப்புல நடத்துறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு இணை துணை இல்லைங்கிறது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. ஆனா முஸ்லீம்கள், தமிழக முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பரவலாக இந்த உண்மையை சரிவர விளங்காம இறைவனுக்கு நிகராக இறந்தவர்களிடம் கையேந்துகிற, வணக்கம் செலுத்துகிற ஒரு தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இஸ்லாத்திற்கு எதிரானது. இதுக்கு எதிராகத்தான் நாங்க 30 வருடங்களுக்கு மேலாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை இன்னும் வீரியப்படுத்தணும், இன்னும் அந்த உண்மையை எல்லா மக்களுக்கும் புரிய வைக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த மாநாட்டை இப்ப நாம அறிவிச்சிருக்கிறோம்.
அதே சமயத்துல இந்த மாநாட்டின் மூலம் நீங்கள் முஸ்லீம்களுக்கு இடையில் பகைமையை வளர்க்கிறீர்கள், வன்முறையை தூண்டுகிறீர்கள், தர்காக்கள் போன்றவற்றை அழிக்க பார்க்கிறீர்கள், ஆபத்தை உருவாக்குகிறீர்கள் அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கு. அந்த விமர்சனத்திற்கு உங்களுடைய பதில் என்ன?
எங்களுடைய பிரச்சாரத்திற்கு பிறகு சில இடங்கள்ல பிரச்சனைகள் வர்றது நடக்குது. சில ஊர்களில் சண்டை சச்சரவுகள், வழக்குகள், அதையெல்லாம் நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் இதில் எங்களுடைய பிரச்சாரம் அந்த சண்டைக்கு காரணமானது அல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ போய் மக்கள் மத்தியில் இது தவறு, இறைவனிடத்தில் கையேந்துங்க, வேறு யார்ட்டையும் கையேந்தாதீங்க என்பதை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா, இதை சொல்லும் பொழுது நாங்கள் சொல்வது தவறாக இருந்தால் இதுக்கு எதிர்கருத்து உடையவங்க நீங்கள் சொல்றது தப்புன்னு சொல்லணும். அதற்குரிய சான்றுகளையும் ஆதாரங்களையும் முன்வைக்கணும். பிரச்சனை தீர்ந்தது. ஆனால் நாங்கள் சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, சரிய கருத்தை கருத்து ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவங்க அதற்கு உரிய ஆதாரங்களை, மறுப்புகளை எடுத்து வைக்கிறதுக்கு உரிய ஆதாரங்கள் இல்லாதவங்க எங்களை வன்முறையாளர்கள், எங்க மேல தாக்கியம் நடத்துறாங்க. அவங்கதான் எங்க மேல தாக்கியம் நடத்தி சமூகத்துல பிரபு உண்டாக்குறாங்களே தவிர, நாங்க அவங்கள்டத்துல போய் சண்டையிட்டோ, அவங்கள வன்முறைய அவங்கள அடிக்க போயோ, அதை பெருமாள் இடிப்பதற்காக வேண்டிய ஆயுதங்களை தூக்கிட்டு போயோ, இந்த மாதிரி வன்முறை பாதையில நாங்க பயணிக்கிறோம். நாங்கள் மக்களிடத்துல பிரச்சாரம் தான் செய்திருக்கிறோம். இது எப்படி சண்டையை உருவாக்குறதாகவோ அல்லது சமுதாயத்தை பிளவுபடுத்துறதாகவோ ஆகும்? நீங்கள போனால் இஸ்லாத்துல திருக்குவோம், குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது, இந்த மார்க்கத்தில் இந்த நிர்பந்தமும் இல்லை. நிர்பந்தப்படுத்தி ஒரு செய்தியை சொல்லக்கூடாது, யாரையும் தன்னுடைய கொள்கையின்பால் ஈர்ப்பதற்காக வேண்டி கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. நாங்கள் அதுதான் வழிமுறையாகவே கடைபிடிச்சிட்டு வர்றோம். யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்த போறதில்லை. அதற்கு பதில் சொல்லக்கூடியவங்க செய்யக்கூடிய வன்முறை தான் சமூகத்துல சண்டைகளையும் சச்சரவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கிறதே தவிர, நாங்க போனதுனால எந்த இடத்துல நாங்க சண்டை உருவாக்கணும், நாங்க முதல்ல ஒருத்தரை அடிச்சோம், நாங்க ஒரு இடத்துல கலவரத்தை உண்டாக்கணும், அதுக்கு காரணமாக நாங்க இருந்தோம்னு எந்த இடத்துலயும் சொல்லவே முடியாது. அவங்க செய்யக்கூடிய வேலையை எங்க மேல பழி போடுறாங்க.
நீங்கள் தர்காக்களை இடிக்க தூண்டுகிறீர்கள், தர்காக்களை அகற்றுவதை நீங்கள் பிரச்சாரமாக செய்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க, அதுக்கு உங்க பதில் என்ன?
100% உண்மை. தர்காக்கள் இடிக்கப்பட வேண்டும், அவை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரச்சாரம். இது நாங்களாக சொந்தமாக சொல்லுகிற எங்களின் சொந்த கருத்து இல்லை. இது எப்படி சொல்றோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் எங்களுக்கு சொன்ன கட்டளை, இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்தில் கட்டடம் கட்டப்பட்டிருந்தால் அந்த கட்டடங்களை இடித்து விடுங்கள், தரைமட்டமாக்கி விடுங்கள். அந்த கட்டடங்கள் வழியாகத்தான் இறைவனுக்கு இணை கருத்திக்கிற பாவம் உலகத்தில் நிலைநாட்டப்படுகிறது. எனவே இறந்தோரை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடங்களில் கட்டடங்கள் கட்டப்பட்டிருந்தால் இடிக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் போதனையை நாங்கள் கடைபிடிக்கிறோம். அவங்க அந்த விஷயத்தில் அவர்கள் சொல்வது உண்மை. ஆனா இதுல வேறுபாடு, இங்க கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, கபறுகள், தர்காக்கள் இடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இடிக்க வேண்டும் என்ற கருத்துடையவர்கள் நேரடியா போய் இடிச்சிருங்க நாங்க சொல்றது கிடையாது. அதை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள், அங்க வழிபாடு செய்து கொண்டிருக்கிறவர்கள் அதை தவறு என்று புரிந்து அவர்களே இடிக்க வேண்டும். நாங்க போய் இடிக்கணுங்கிறது அதை நாங்க சொல்லவே இல்லை. இங்கேயும் போய் நாங்க இடிக்கிறதுக்காண்டி ஆயுதத்தை தூக்கி கொண்டு கடப்பாறையை தூக்கி கொண்டு நின்னதும் இல்லை. நாங்க வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம், இது இடிக்கப்பட வேண்டிய கட்டிடம்னு அவர்களாக விளங்கி பல இடங்களையும் இடிக்கிறார்கள். அதை அதை கட்டியவர்கள், அதனுடைய உரிமைதாரர்கள், அந்த தர்காக்களுக்கு வாரிசுதாரர்களாக இருக்கிறவர்கள் அவர்களே புரிந்து கொண்டு தங்களுக்கு சொந்தமான கட்டடங்களை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய பிரச்சார வழிமுறை.
இப்பொழுது உங்கள் நம்பிக்கை, நீங்கள் கூறும் அந்த விளக்கங்களின் பெயரால் தர்காக்களை இடிப்பதை நீங்கள் ஊக்குவிக்கிறீர்கள், பிரச்சாரப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறீங்க. எல்கே அத்வானியும் இதை தானே சொன்னாரு, பாபர் மசூதி இருப்பது எங்களுக்கு இழிவாக இருக்கிறது, இந்தியாவினுடைய இந்தியாவுக்கு அது ஒரு இழுக்கு, முகலாயர் படையெடுப்பை அது நினைவுபடுத்துகிற ஒரு சின்னமா இருக்குன்னு சொல்லி இடிச்சாரு. உங்க பிரச்சாரமும் பாஜகவின் பாபர் மசூதி எதிர்ப்பு இடிப்பு பிரச்சாரமும் எங்க மாறுபடுது?
ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை, அறவே சம்பந்தம் இல்லாத இரண்டு வித்தியாசமான செய்திகள். ஒன்னு என்னன்னு கேட்டா, எங்களுக்கு பாபர் மசூதிங்கிறது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது, முஸ்லீம்கள் அதை புனிதமாக நினைத்து வழிபட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம் பாபர் மசூதி. அது இழிவானது என்று சொன்னால் அதை அவங்க எங்களுக்கு புரிய வைக்கணும், நீங்க கட்டி இருக்கிற இந்த கட்டடம் வந்து இழிவான ஒரு கட்டடம், இது வந்து இறைவனுக்கு பிடிக்காதது, இந்த வழிபாடுகள் எல்லாம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாதது அப்படின்னு புரிய வச்சு நாங்கள் அதை தவறு என்று ஒத்துக்கொண்டு நாங்களாகவே இருக்க வேண்டும். அப்பதான் அவர் சொல்றது உண்மையா இருக்கும். இந்த பாபர் மசூதியில் என்ன நடந்தது, நாங்கள் தர்காக்கள் நினைச்சிருக்கிறது அந்த மாதிரி தர்காவை வணங்குறவங்கள்ட்ட போய் நீங்க வணங்குறது தப்பு, இதை நீங்க வச்சுக்காதீங்க, நீங்களே விடுங்க என்று சம்பந்தப்பட்டவங்களை நாங்க விளக்கம் கொடுத்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். பாபர் மசூதியில் அப்படி நடக்கல, எங்களுக்கு சொந்தமானதை அவர்கள் அநியாயமாக மேலேறி வந்து எந்த விளக்கமும் சொல்லாமல் எந்த நியாயமும் இல்லாமல் அவர் சட்ட ரீதியாக ஆதாரங்கள் இல்லை, நம்பிக்கை ரீதியாக கூட அது எந்த சான்றுகளும் ஆதாரங்களும் இல்லை, அவர்களாக வன்முறை அடிப்படையில் ஒரு படையை திரட்டிட்டு வந்து எங்களுக்கு சொந்தமான ஒன்றை இடித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது.
சரி, இஸ்லாம் என்பது ஒரே மார்க்கம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுல பல வகையான வகை மாதிரிகள் இருக்கத்தானே செய்யுது. உலகத்துல ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற அந்த உள்ளூர் கலாச்சாரங்களை உள்வாங்கிதானே இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவி இருக்கு. அப்போ அந்த பன்முகத்தன்மையை நீங்க நீக்கிட்டு ஒற்றை இஸ்லாம் அப்படிங்கிற அந்த கோட்பாடு கொண்டு போறது வந்து நல்லதல்ல, மத சார்பற்ற ஒரு இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இது வந்து மோசமான ஒரு பின்விளைவுகளை தான் ஏற்படுத்தும், அதனுடைய பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும், அது இஸ்லாமியர்களுக்கே நல்லதல்ல அப்படிங்கிற சில கவலைகள் இருக்கு, அந்த கவலைகள் தப்புன்னு நினைக்கிறீங்களா?
அதாவது இஸ்லாம்னு சொன்னா ஒவ்வொருவரும் அவரவராக உருவாக்கி கொண்ட கோட்பாடுகள், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு தேசத்தில் உருவாக்கப்படுகிற கலாச்சார பண்பாடுகளுக்கு பெயர் இஸ்லாம் அல்ல. அது அந்த ஊருடைய கலாச்சாரமாகும், அந்த சமூக மக்களுடைய கலாச்சாரமாகவும் இஸ்லாத்துடைய கலாச்சாரமாக பண்பாடாக கருதப்படாது. இஸ்லாத்தின் கலாச்சாரம் என்றால் அது குர்ஆனில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அது இஸ்லாத்தின் கலாச்சாரம், நபிகள் நாயகம் எதை போதித்தாரோ அது இஸ்லாத்தின் கலாச்சாரம். இதை உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்ப குர்ஆனிலும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளிலும் சொல்லப்பட்டதே இஸ்லாம் என்றால் தன்னை முஸ்லீம் என்று அழைத்துக் கொள்கிற அத்தனை பேருமே அதை தானே கடைபிடிக்க வேண்டும். இதுல ரெண்டு வழிக்கு எங்க வேலை இருக்கிறது? குர்ஆனில ஒரு வசனம் இருக்கிறது, வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபியூஹு. இது குர்ஆனில் இருக்கிற அரபி வசனம். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, இறைவனே சொல்லுகிறான், இதோ இந்த என்னுடைய ஒரே ஒரு வழியை பின்பற்றுங்கள், பல வழிகளை பின்பற்றாதீர்கள், அது உங்களை நேரிய வழியிலிருந்து வழியை வர செய்துவிடும். இஸ்லாம் என்றால் ஒரு வழிதான், இறைவன் காட்டிய அந்த வழியில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். நீங்களாக உங்கள் பெற்றோரோ உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய சமூகத்தாரோ உங்களுடைய ஊர் பழக்க வழக்கங்களையோ இஸ்லாத்தின் பேரால் நீங்கள் கடைபிடிக்க கூடாது. ஊருக்கென்று சில பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், ஆனால் அது இஸ்லாமாக ஆக முடியாது. ஒரு ஊருடைய ஆடை கலாச்சாரம் இருக்கலாம், ஒரு ஊருடைய உணவு கலாச்சாரம் இருக்கலாம், ஒரு ஊருடைய திருவிழா கலாச்சாரம் இருக்கலாம், இதுவெல்லாம் இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுகிற வகையில் நீங்கள் அமைத்து இஸ்லாம் என்றால் அது இறைவன் சொன்ன அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான். இது சாதாரண ஒரு உண்மை. ஒருத்தர் ஒரு கொள்கையை சார்ந்தவராக, ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்காருன்னு வச்சுக்கோமே, அந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கிறார் என்றால் அந்த கட்சியின் சட்டத்திட்டங்கள் என்ன சொல்கிறதோ அதை கடைபிடிக்கிறவர் தான் அந்த கட்சியை சார்ந்தவராக இருப்பார். ஒரு இந்தியாவினுடைய குடிமகன் ஒருவரை சொல்வதாக இருந்தால் இந்திய அரசியல் சாசன சட்டம் எதை சொல்கிறதோ அதை கடைபிடிப்பவருடையவரோ அவர்தான் இந்திய குடிமகனாக கருதப்படுவார், இல்லை என்றால் அவர் குற்றவாளியா என்று சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு விடுவார். அதே அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்கிறது, சில வழிமுறைகளை சொல்லி இதை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும், இது அல்லாததை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு திட்டவட்டமான வரைமுறை சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதை கடைபிடிங்கள் என்று சொல்கிறோம். இதுதான் இஸ்லாத்தில் உள்ள செய்தி.
சரி, அதே சமயத்துல தமிழ்நாட்டை பொறுத்தவரை தர்கா என்பது முஸ்லிம்கள் மட்டும் வந்து தொழுகை செய்யும் இடமாக இல்லை, இந்துக்கள் உள்ளிட்ட மற்ற பலரும் கூட, இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட பலரும் அங்கே வந்து தொழுகை நடத்துகிறார்கள், அவர்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள், அங்கே வந்து காணிக்கை செலுத்துகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு வெறும் இஸ்லாமிய சின்னமாகவோ அல்லது இஸ்லாம் நீங்கள் வலியுறுத்தும் தூய்மைவாத இஸ்லாமுக்கு இழுக்காகவோ இல்லாமல் மத சார்பின்மைக்கான ஒரு மற்றொரு சின்னமாகவும் அதுக்கு பல நூற்றாண்டுகளாக இருக்கும் தர்காக்களை இடிப்பது, நீங்கள் தமிழ்நாட்டில் நிலவும் இந்து முஸ்லீம் மற்றும் மதம் கடந்த ஒரு மனித நேயத்தை நீங்கள் அதை பாதிக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உங்க மேல வந்தா அதுக்கு உங்க பதில் என்ன?
அதாவது பொதுவாகவே மக்கள் வந்து மனிதன் பகுத்தறிவு உள்ளவன், அவனுடைய பகுத்தறிவுக்கு தகுந்தார் போன்றுதான் எந்த காரியத்தையும் அவன் செயல்படுத்த வேண்டும். முரண்பாடு மனிதரிடத்தில், நல்ல மனிதர்களிடத்தில், உண்மையாளர்களிடத்தில் என்றைக்கு முரண்பாடு இருக்காது. இப்போ ஒரு மதத்தினுடைய கலாச்சாரத்தை இன்னொரு மதத்தை சார்ந்தவர், ஒரு மதத்தவர்கள் கடைபிடிக்கிற வழிபடுகிற உருவாக்கி வைத்திருக்கிற ஒன்றில் இன்னொருவர் வந்து அதே போன்ற வழிபாடுகளை செய்தால் அது வந்து ஒரு சமூக ஒற்றுமையையும் மதம் கடந்த மனித நேயத்தையும் உருவாக்குவதாக பரவலாக மக்களால் நம்பப்படுகிறது. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா இந்த மாதிரி செய்கிறவர்கள் இதனால் சமூகத்துல ஒற்றுமை இல்லை, இதுதான் சமூகத்தினுடைய பிளவுக்கு காரணமா இருக்கிறது. உதாரணமா நான் சொல்றதா இருந்தா ஒரு நான் ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறேன், அதற்கு எதிராக இன்னொருவர் இன்னொரு கொள்கையை கடைபிடிக்கிறேன், அவர் அந்த கொள்கையை கடைபிடிக்கிற பொழுது அதுல ஏதாவது தவறு இருந்தால் தவறுகளை சுட்டிக்காட்டுகிற கடமை எனக்கு இருக்கிறது. அதே நேரத்துல இந்த நான் செய்வதைத்தான் நீ செய்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற வேலையை யாரும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது வன்முறையில போய் முடிஞ்சிடும். இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தர்காக்களை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்களிடத்துல வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து வழிபாடு செய்யறாங்கன்னா நாங்க அவங்களுக்கு பகுத்தறிவு பூர்வமாக பாடம் நடத்துகிறோம். இங்க ஒருத்தர் செத்து போயிருக்கிறார், செத்து போனவர் அடக்கம் பண்ணி இருக்கிறார்கள், நீங்க அவர்களிடத்துல வந்து பிரார்த்தனை செய்து உங்களுடைய பகுத்தறிவை நீங்க இழக்கிறீங்களே. இந்திய அரசியல் சாசன சட்டமே பகுத்தறிவை ஊக்குவிக்கிறது, மூட நம்பிக்கைகளை அழிக்க வேண்டும் என்று சொல்ல அரசியல் சாசன சட்டமே சொல்லுகிறது. இப்ப தர்காக்கள் என்ன நடக்கிறது, வருகிற மக்களை ஏமாத்தி பணம் சுரண்டுகிற வேலை தான் நடக்கிறது. செத்து போன ஒரு இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள், செத்தவர் எப்படி உதவி செய்வார், அதுக்கு என்ன ஆதாரம், அறிவியல் பூர்வமாக என்ன சான்ற இடத்துல இருக்கிறது, வெறுமனே நம்பிக்கை நம்பிக்கை என்று சொல்லி மூட நம்பிக்கைகளுக்கு ஆதாரமாகிவிடக் கூடாது. அங்க அவர் தன்னைத்தானே தன்னுடைய உயிரை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாதவராக அவர் இருக்கிறார், அவரிடத்திலே போய் நின்று கொண்டு எங்கள் உயிரை காப்பாற்றி என்று கேட்பது எப்படி புத்திசாலித்தனமானதாக அறிவியல் பூர்வமானதாக இருக்க முடியும். எனவே மதம் கடந்து பலரும் வந்து அந்த இடத்தில் குழுமினால் கூட அவர்கள் தங்களுடைய அவர்கள் மூட நம்பிக்கையாக செயல்படுகிறார்கள், அறிவை அடகு வைக்கிறார்கள், அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு சில பேர் காசு சம்பாதிக்கிறார்கள். அங்க 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 கொண்டு ஒரு பொருளை கொண்டு போய் வைத்து விட்டு அந்த பொருளை வந்து நாம பயன்படுத்தினார், அங்க போய் ஒரு பாட்டியா ஓதிவிட்டு அந்த பொருளை பயன்படுத்தினால் அது நமக்கு நன்மை விளையும் அப்படின்னு நம்புறாங்க. நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம், ஒரு பொருளை கொண்டு போய் அங்க போய் வச்சீங்களே, அந்த பொருளுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இறங்கி விட்டதாக நம்புகிறீங்களா, அதை நிரூபித்து காட்டுங்க பாக்கலாம். நம்பிக்கை பொருள் இருக்கு, கையில பொருள் இருக்குது, இதை சாப்பிட்டா நன்மை கிடைக்குங்கிறீ. தர்காவில் வைப்பதற்கு முன்னால் பாத்தியா ஓதுறதுக்கு முன்னால் அதுல என்ன இருந்துச்சோ அதை விட எதுவும் அதற்குள்ள கூடவில்லை, எதுவும் அதுல இருந்து குறையவும் இல்லை. அப்ப சாதாரண ஒரு பொருள் அது முன்னாடி புனிதம் நிறைந்ததாக மாறுகிறது என்பது அறிவுபூர்வமானதல்ல.
இதே வாதத்தை உங்களுக்கு எதிராகவும் மற்றவர்கள் உங்கள் எதிர்தரப்பில் இருந்து வைக்கலாம் அல்லவா, 5 வேளை தொழுக வேண்டும், தொழுதால் தான் நீங்கள் கடவுளை அடைய முடியும் அப்படிங்கறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு அவங்க உங்களை பார்த்து கேட்கலாம் இல்ல.
கரெக்ட், சரி, சரியான ஒரு கொள்கை கேள்வி. இதுல என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஒரு மத நான் துவக்க கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது ஒரு மதத்தை கடைபிடிக்கிறவர் என்று சொன்னால் அவர் அந்த மதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், அப்பதான் அவர் அந்த மதத்தை சார்ந்ததாக கருதப்படுவார். அந்த வகையில் முதலில் நாங்கள் தொழ வேண்டும் என்று சொல்லி குர்ஆனிலே இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று. எந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதாக நாங்கள் சொல்லுகிறோமோ அந்த குர்ஆனை நீங்கள் தொழ வேண்டும் என்று சொல்கிறது ஒன்று. இரண்டாவது, அறிவுபூர்வமாக பல விஷயங்கள் அதற்குள்ள இருக்கிறது. என்னன்னு கேட்டா கடவுள் என்னை பார்க்கிறார் என்பதுதான் கொள்கையினுடைய அடிப்படை. ஒவ்வொரு நாளும் தினசரி 5 நேரம் கடவுளுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு கடவுள் என்னை கண்காணிக்கிறார், கடவுள் என்னை பார்க்கிறார் என்ற அந்த கடவுளுடைய பயத்தை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வது மட்டுமே தொழுகையினுடைய பிரதானமான நோக்கம். இப்படி அந்த பயத்தை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொண்டு நான் உலகத்தில் நடமாடும் பொழுது தொழுது முடித்து விட்டு நான் கடையில் வந்து கடையில் வியாபாரம் செய்வேன். வியாபாரம் செய்கிற நேரத்துல பொதுமக்கள் பள்ளிவாசலுக்குள்ள என்னை கண்காணித்துக் கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த இறைவன் கடையை வியாபாரம் செய்கிற பொழுதும் என்னை பார்க்கிறான், என்னை கவனிக்கிறான், நான் மோசடி செய்தால் எனக்கு தண்டனை கொடுப்பான் என்ற அந்த இறைவனுடைய அச்சத்தை என்னுடைய உள்ளத்திலே திரும்ப திரும்ப, அதனால்தான் வருடத்திற்கு ஒரு முறை தொழுவுங்க, மாதத்திற்கு ஒரு முறை தொழுவுங்கள் என்று சொல்லாமல் தினசரி 5 நேரம் தொலை சொல்கிறது இஸ்லாம். அப்படி தொழுவும் பொழுது கடவுளுடைய அச்சம் கூடுகிறது. கடவுளின் அச்சம் என் உள்ளத்தில் கூடும் பொழுது நான் பிறருக்கு கேடு செய்யாமல், மோசடி செய்யாமல், உபச்சாரம் செய்யாமல், திருடாமல், லஞ்சம் வாங்காமல் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு இந்த தொழுகை எனக்கு வாய்ப்பளிக்கிற காரணத்தினால் அதை நான் மேற்கொள்கிறேன்.
உங்க மாநாட்டுக்கு எதிரான ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வழக்கில் சில புகார்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன, அதற்கு உங்களுடைய பதில் என்ன?
வழக்கை பொறுத்த வரைக்கும் அதில் 2 வகையான செய்திகள் சொல்லுகிறார்கள். ஒன்று, இவர்கள் எங்களுடைய நம்பிக்கைகளை சிதைக்கிற வகையில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது, எனவே இது சமூகத்திலே மத கலவரத்தை உண்டாக்கிவிடும், குறிப்பாக திருச்சியில் இருக்கிற தர்காக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எனவே இதை தடுக்க வேண்டும் என்று ஒரு அம்சம் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 30 ஆண்டு காலமாக இந்த தர்காக்களுக்கு எதிராக பேசிக் கொண்டு வருகிறோம். தர்காக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அம்சமே கேலி கூத்தானது. இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ கூட்டங்களை இது போல எத்தனையோ பெரும்பெரும் மாநாடுகளை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எந்த ஒரு கட்டத்திலையும் நாங்கள் தர்காக்களை நேரடியாக சென்று தாக்கவோ அதை இடிக்கின்ற காரியங்களிலோ ஈடுபட்டது கிடையாது. இடியுங்கள் என்று எந்த இந்துக்கள் மக்களை நாங்கள் தூண்டியதும் கிடையாது. சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களே விளங்கி அதிலிருந்து இடித்துக் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். எனவே அதனால் எந்த அச்சம் ஏற்படும், தர்காக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லக்கூடிய வாதம் பொய்யான வாதம் ஒன்று. இரண்டாவது, இது வந்து முஸ்லிம் அல்லாத மக்கள் மாற்று மதத்தாருடைய கலவரத்தை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார்கள். முழுக்க முழுக்க எங்களுடைய பிரச்சாரம் முழுவதுமே முஸ்லிம்களுக்கு இடையிலே இருக்கிற இந்த தீமையை குறித்து மட்டும்தான் பேச இருக்கிறோம். அது குறித்த விமர்சனங்களை தான் இந்த மாநாட்டில் முன்வைக்க இருக்கிறோம். எனவே அந்த குற்றச்சாட்டும் அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, அது எங்களுடைய நோக்கமும் அல்ல. மூன்றாவது, அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை கோரி இருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய சட்டப்படி யாரும் தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக பேசலாம். அரசியல் சட்டம் அதைத்தான் சொல்கிறது. அது இந்தியாவுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்று. அப்ப என்னுடைய கருத்தை நான் சுயமாக சொல்வதற்கு நீதிமன்றத்தில் எந்த விதத்திலும் தடை விதிப்பதற்கு வாய்ப்பில்லை.